السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. هو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده، وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته، أحينا اللهم على سنته وأمتنا على ملته، واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نباهم بالحق، إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோன், அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து ரட்சித்து பரிபாலித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்ட திட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று பின்பற்றி வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே பெற்றிருக்கின்ற பேறுகளில், அருக்கொடைகளில் மிக உயர்ந்த ஒரு அருக்கொடைதான் நாம் மனிதர்களாக பிறந்திருப்பது. மனித வாழ்க்கையை நாம் பெற்றிருப்பது இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நம்மீது சொரிந்திருக்கின்ற மிகப்பெரியதோர் அருக்கொடை. எம்மை அந்த ரப்புல் ஆலமீன் தாவர உலகத்திலே படைக்கவில்லை, மிருக உலகத்திலே இருக்கின்ற ஒரு உயிரினமாக கால்நடையாக படைக்கவில்லை, மாற்றமாக மனிதர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆதமுடைய மக்களை, மனிதர்களை நாங்கள் கௌரவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீர் நிலத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, நிலம் தாவரத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, தாவரம் மிருகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, மிருகமும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மிருகம் மாத்திரமல்ல, இந்த நீர், இந்த நிலம், இந்த தாவரம், இந்த மிருகம் உட்பட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளும் மனிதனுக்காக, மனிதனுடைய நலனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மனிதனோ உலகத்தை படித்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும் எல்லாம் அல்லாஹ்வினால் இந்த மனிதனுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் தான் இந்த வகையிலே இந்த முழு பிரபஞ்சத்திலும் இருக்கின்ற மிக உயர்ந்த சிருஷ்டி, மிக உயர்ந்த படைப்பாக இருக்கிறார். எனவே அந்த வகையிலே இந்த உலகத்திலே நானும் நீங்களும் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் பாக்கியம் நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருப்பது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித வாழ்க்கையிலே மூன்று கட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது கட்டம் குழந்தை பருவம், இரண்டாவது கட்டம் இளமை பருவம், வாலிப பருவம், மூன்றாவது கட்டம் முதுமை பருவம், வாழ்க்கையின் அந்திம காலம். குழந்தை பருவம் மிகவும் பலவீனமானது, முதுமை பருவமும் பலவீனமான பருவம். ஆனால் இந்த இரண்டு பருவங்களோடு ஒப்பிடுகிற போது மனித வாழ்க்கையிலே வளமான பருவம், பலமான பருவம் ஆக்கப்பூர்வமான பருவம் இளமை பருவம், பாலிப பருவம். மனித வாழ்க்கை மிகப்பெரிய அருள். அந்த வாழ்க்கையிலும் இளமை என்பது மிகப்பெரிய அருள். இந்த இளமை பருவம் என்பது ஆரோக்கியமான பருவம், சுறுசுறுப்பான பருவம், முறுக்கேறிய பருவம். மென்டல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் எனர்ஜி உள்ள பருவம். நாம் உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் பலமாக இருக்கின்ற ஒரு பருவம். இந்த வகையிலே இளமை பருவம் என்பது மிகப்பெரிய ஒரு அளவாக இருக்கிறது. குழந்தை பருவத்திலே இளமையின் முக்கியத்துவத்தை நாம் உணர்வதில்லை. முதுமை பருவத்திலே இந்த இளமையின் முக்கியத்துவத்தை நாம் உணர்வோம். ஆனால் கைசேதப்படுவதை தவிர அந்த பருவத்திலே வேறு வழி இருக்காது. அரபு மொழியிலே ஒரு பழமொழி இருக்கிறது, லீத்த ஷபாப யவுத், ஒவ்வொரு முதியவரும் முதுமை பருவத்தை அடைந்தவரும் எனது இளமை மீண்டும் திரும்பி வராதா என்று இயங்குவார். ஆனால் உலகத்திலே திரும்பி வராத பல அம்சங்களில் ஒன்றுதான் இளமை, இந்த வாலிப பருவம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித வாழ்க்கை ஒரு அருள், அதில் இளமை ஒரு பெரிய அருள், வாலிபம் என்பது பெரிய அருள். அருளாக அமைகின்ற ஒவ்வொன்றும் அமானத், அருளாக அமைகின்ற ஒவ்வொன்றும் அமானத். இதை நாங்கள் ஆழமாக உணர வேண்டும். செல்வம் ஒரு அருள், அது ஒரு அமானத்தும் கூட. உடல் ஆரோக்கியம் ஒரு அருள், அது ஒரு அமானிதமும் கூட. வாழ்க்கை என்பது ஒரு அருள், அது அமானிதமாகவும் இருக்கிறது. இந்த வகையிலே இளமை என்பது, வாணிபம் என்பது ஒரு அருளாக, ஒரு பிளஸிங் ஆக இருப்பது போலவே அது மிகப்பெரிய ஒரு அமானிதம், ஒரு பொறுப்பு என்பதை நிச்சயமாக உணர கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே அந்த பயங்கரமான நாளிலே ஒவ்வொரு மனிதனும் நான்கு பெரும் வினாக்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக விடை சொல்ல வேண்டும். அந்த நான்கு பெரும் வினாக்களுள் இரண்டு வினாக்கள் நமது இந்த மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவை. வான் அம்ரிஹி ஃபீமா அபிலாஹு அவ் ஃபீமா அப்னாஹு, அவனுக்கு வழங்கப்பட்ட ஆயுளை பற்றி விசாரிக்கப்படும். அந்த ஆயுளை அவன் எப்படி செலவு செய்தான் என்று பதில் சொல்ல வேண்டும். ஒரு மொத்தமான மனித வாழ்க்கை கிடைக்கிறது, அந்த மனித வாழ்க்கையை அவன் எப்படி பயன்படுத்தினான் என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக வான் ஷபாபிஹி ஃபீமா அப்னாஹு, சிறப்பாக குறிப்பாக அந்த மனித வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைத்த வாலிபம் இளமையை பற்றி விசாரிக்கப்படும். அந்த இளமையை அவன் எவ்வாறு எப்படி கழித்தான் என்பதற்கு கண்டிப்பாக கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் ஒருவருடைய பாதம் கால் அந்த மஹ்ஷரிலே சற்றும் நகராது உசும்பாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே நிழலே இல்லாத அந்த பயங்கரமான நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு கூட்டத்தாருக்கு தன்னுடைய அரிஷின் கீழ் நிழல் பெறக்கூடிய மகத்தான வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த ஏழு கூட்டத்தாரிலே ஒரு கூட்டம் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல், பாவ காரியங்களில் ஈடுபடாமல், அனாச்சாரங்களுக்கு பின்னால் செல்லாமல், அல்லாவை அஞ்சி பயந்து அல்லாவுக்கு வழிபட்டு வாழ்ந்த இளைஞன், அந்த இளைஞர் கூட்டம், அந்த வாலிப கூட்டம் மஹ்ஷரிலே அந்த பயங்கரமான நாளிலே அரசுடைய நிழலின் கீழ் இருக்கிற பேற்றை பெறும் என்று சுபை செய்து சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை வாலிபம் ஓர் அருள், அதே போல அது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்துக்கு நாம் பொறுப்பு சொல்ல வேண்டும். அல்லாஹ் தந்த இந்த மகத்தான வாய்ப்பை, இந்த உடல் ஆரோக்கியத்தை, இந்த சுறுசுறுப்பை, இந்த உள ஆரோக்கியத்தை, இந்த மன ஆரோக்கியத்தை எப்படி பயன்படுத்தினோம், எப்படி செலவு செய்தோம், இந்த இளமையின் ஒவ்வொரு கணப்பொழுதையும் எப்படி அமைத்துக் கொண்டோம், அதில் தான் நமக்கு வெற்றியே தங்கியிருக்கிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் காரணத்தினால்தான் இளமைக்கு வாலிபத்துக்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். இந்த மார்க்கமும் இந்த இளமைக்கு மிக கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. இமாம் இப்னு அபி அபு ஹாத்திம், இமாம் இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா எந்த ஒரு நபியையும் இந்த உலகத்துக்கு அனுப்பிய போது ஒரு இளைஞனாக பார்த்தே அனுப்பி வைத்தான். உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு இறை தூதரும் ஒரு இளைஞனாகவே வந்தார். அதே போல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இல்மை அறிவை கொடுக்கிற போதும் அவன் ஒரு இளைஞனா என்பதை பார்த்தே கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு அல்குர்ஆன் ஆயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். சமிஅனா ஃபதன் யஸ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞனை, ஒரு வாலிபனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர்தான் இந்த வேலையை செய்திருப்பார் என்று நாம் நினைக்கிறோம் என்று அந்த மக்கள் பேசிக் கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நபி இப்ராஹிம் அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல் குர்ஆன் ஃபதன், ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் என்று குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமைக்கு, வாலிப பருவத்துக்கு ஏன் இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? உண்மையில் இந்த பருவம் முற்றிலும் ஒரு நல்ல பருவமும் அல்ல, முற்றிலும் மோசமான ஒரு கெட்ட பருவமும் அல்ல. ஆனால் விரும்பியவர்கள் விரும்பியவாறு இந்த பருவத்தை அமைத்துக் கொள்ளலாம். விரும்பினால் இந்த பருவத்தை சுவனம் செல்லும் வழியை நமக்கு அமைத்து தரும் பருவமாக அமைத்துக் கொள்ளலாம். விரும்பினால் எம்மை நரகில் கொண்டு போய் தள்ளுகின்ற பருவமாகவும் இந்த பருவத்தை அமைத்துக் கொள்ளலாம். ஆக்கத்துக்கும் இந்த பருவம் உதவும், அழிவுக்கும் இந்த பருவம் உதவும். இந்த பருவம் கத்தியை ஒத்தது. ஒரு கத்தி யாருடைய கையிலே இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த கத்தியுடைய பயன்பாடு அமைகிறது. ஒரு கத்தியை ஒரு சர்ஜன், ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் கையில் வைத்திருந்தால் அந்த கத்தியை கொண்டு ஒருவருக்கு உயிர் கொடுப்பார், ஒரு உயிரை காப்பாற்றுவார். அதே கத்தி ஒரு கொலைகாரனின் கையில் இருந்தால், ஒரு கொள்ளைக்காரன் கையில் இருந்தால் அந்த கத்தியினால் ஒருவர் கொலை செய்யப்படலாம், ஒரு உயிர் போக்கப்படலாம். இந்த பருவம் அப்படிப்பட்ட பருவம் தான், இளமை பருவம், வாலிப பருவம் என்பது. அல்லது ஒரு குயவனுடைய கையிலே இருக்கிற பானை ஒத்தது. ஒரு குயவன் ஒரு பானையை தான் விரும்பிய வடிவிலே அமைப்பான். அதே போலதான் இளமை பருவம், வாலிப பருவம் யாருடைய கையில் இவர் மாட்டிக்கொள்கிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது. எந்த கொள்கையின் பின்னால் செல்கிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது. எந்த போக்கை இவர் தெரிவு செய்கிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று நம்பி அவர்களை ஆதரித்தவர்கள், அரவணைத்தவர்களும் இளைஞர்கள் தான். அவர்களை கடுமையாக எதிர்த்து அவர்களை ஏற்றவர்களுக்கு சித்திரவதை செய்தவர்களும் இளைஞர்கள், வாலிபர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுடைய அந்த மகத்தான பங்களிப்பை ஒரு நாள் சொல்லி பெருமைப்பட்டார்கள், அவர்களை பாராட்டினார்கள். இளைஞர்கள் என்னை ஏற்று நம்பினார்கள், வயோதிபர்களோ மூத்தவர்களோ என்னை நிராகரித்தார்கள். இளைஞர்கள் தான் என்னை ஏற்று நம்பினார்கள், மூத்தவர்கள் என்னை நிராகரித்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுடைய பங்களிப்பை மெச்சி பாராட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆரம்பத்தில் இருந்தவர்கள் யார்? 10 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் தான் பெரும்பான்மையினராக இருந்தார்கள். 35 வயதுக்கு உட்பட்டவர்களாகத்தான் எல்லோரும் இருந்தார்கள். எல்லோரும் இளைஞர்களாகத்தான் இருந்ததை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்கு செய்த முதலாவது ஹிஜ்ரத், அபிசீனிய ஹிஜ்ரத், அந்த அபிசீனிய ஹிஜ்ரத்திலே கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் இளைஞர்களும் யோதிகளும் தான். இஸ்லாமிய வரலாற்றிலே பெரும் பெரும் சாதனைகள் படைத்தவர்கள் யார்? இளைஞர்கள். 17 வயதுக்கும் 21 வயதுக்கும் உட்பட்டவர்கள் தான் இஸ்லாத்தின் தூதை உலகளாவிய ரீதியில் கொண்டு போய் எட்டி வைத்தவர்கள், முன்வைத்தவர்கள். சிந்து பிரதேசத்தை கைப்பற்றிய முகமது பின் காசிம் என்ற தளபதிக்கு சிந்து பிரதேசத்தை கைப்பற்றிய போது 17 வயது. கான்ஸ்டன்டினோபல் என்ற பைசாந்திய சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்தை கைப்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பின் பேரிலே இஸ்லாம்பூல் என்று வரலாற்றில் வழங்கப்பட்டு காலப்போக்கிலே இஸ்தாம்பூலாக மருவிய அந்த நகரத்தை கைப்பற்றிய போது முஹம்மது பின் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 23 வயது. ஸ்பெயினை தாரிக் பின் ஜியாத் கைப்பற்றிய போது அவருக்கு 21 வயது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் எமது வரலாற்று புருஷர்களாக இருந்த இளைஞர்களுடைய வரலாறு, நமது வாலிபர்களுடைய வரலாறு. அல் குர்ஆன் எத்தனை எத்தனை ரோல் மாடல், மிக சிறந்த அடையாள புருஷர்களை இளைஞர்களை வாலிபர்களை நமக்கு சொல்லித் தருகிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த இளைஞன், அந்த வாலிபன் எப்படி சத்தியத்தை தேடினான், நாடினான், சத்தியத்தை கண்டான், இறுதியில் மிகப்பெரிய இறைத்தூதராக அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாறினார்கள் என்ற வரலாற்றை அல் குர்ஆன் சொல்கிறது. சிறு பிராயத்திலேயே நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கு செல்வேன், என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன, நான் தானாக உருவானேனா, நான் உருவாக்கப்பட்டேனா, என்னை படைத்தவன் யார் என்று தேடுகிறார்கள். சத்தியத்தை ஹக்கை கண்டறிந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தைக்கு சத்திய தூதை முன்வைக்கிறார்கள். தந்தைக்கு இஸ்லாத்தின் தூதை, தௌஹீதுடைய தூதை சொன்ன போது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது எத்தனை, 14 வயது. 14 வயதிலே சத்தியத்தை கண்டறிந்து சத்தியத்தை எடுத்துச் சொல்கிற ஒரு இளைஞனாக நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறோம். நமது மார்க்கத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நன்றியார்களே சகோதரர்களே, அதுதான் மில்லத்து இப்ராஹிம். இது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மார்க்கம். எங்கே நமது இளைஞர்கள், எங்கே நமது வாலிபர்கள் 14 வயதிலே இன்று எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? 16 வயதிலே அவருடைய நாட்டம் எப்படி இருக்கிறது, 20 வயதிலே அவருடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று சென்று பாருங்கள் சகோதரர்களே. சத்தியத்தை எடுத்து சொன்ன ஒரே காரணத்தினால் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள். அவர்கள் நெருப்பு குண்டத்திலே எறியப்படுகிற போது அவருக்கு வயது 16. நமது நாட்டிலே கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை எழுதி முடித்துவிட்டு இருக்கிற ஒரு இளைஞனுடைய வயது நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை எடுத்து சொன்ன காரணத்தினால் நெருப்பிலே தூக்கி எறியப்பட்ட போது அவர்களுக்கு இருந்த வயது 16 வயது. தன்னுடைய இளமை பருவத்திலே, வாலிப பருவத்திலே இந்த உலகத்திலே சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் எத்தனை எத்தனை சவால்களுக்கு முகம் கொடுத்தார்கள், தந்தைக்கு முகம் கொடுத்தார்கள், தனது சமுதாயத்துக்கு முகம் கொடுத்தார்கள், தன்னோடு முரண்பட்ட முஷ்ரிக்களுக்கு முகம் கொடுத்தார்கள், ஈஜிப்து நாட்டு மன்னனுக்கு முகம் கொடுத்தார்கள், நம்ருதுக்கு முகம் கொடுத்தார்கள். அவருடைய இளமை பருவத்திலே எத்தனையோ அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்தார்கள். தந்தை அவரை அச்சுறுத்தினார், மன்னன் நம்ருத் அச்சுறுத்தினான், ஈஜிப்து நாட்டு மன்னன் அச்சுறுத்தினான், அவர்களோடு கொள்கை ரீதியாக முரண்பட்ட முஷ்ரிக்கள் அவர்களை அச்சுறுத்தினார்கள். அவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து தனது இளம் பருவத்திலேயே, வாலிப பருவத்திலேயே 4 ஹிஜ்ரத்துகளை சத்தியத்துக்காக இந்த உலகத்திலே சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக மனித சமுதாயத்தினுடையக்காக மேற்கொள்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈராக்கில் இருந்து ஷாம் தேசத்துக்கு அவர்கள் புலம்பெயர்கிறார்கள். ஷாம் தேசத்திலிருந்து எகிப்துக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். எகிப்திலிருந்து பாலஸ்தீனத்துக்கும், பாலஸ்தீனத்திலிருந்து மக்காவுக்குமாக 4 பெரும் புலப்பெயர்வுகளை நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த இளைஞருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இவற்றை பற்றி எல்லாம் அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த இளைஞர்களுக்கு இந்த ரோல் மாடல், இந்த அடையாள புருஷர்கள், இந்த வழிகாட்டிகள் எந்த அளவு காண்பிக்கப்படுகிறார்கள் சிந்து பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒழுக்கத்துக்கும் பண்பாட்டுக்கும் நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் தக்குவாவுக்கும் இரத்தத்துக்கும் மிக உயர்ந்த ஒரு முன்மாதிரியான ஒரு இளைஞனாக அல் குர்ஆன் நபி யூசுப் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நமக்கு சொல்லித் தருகிறது. சோதனைகளை வெற்றி கொண்ட ஒரு இளைஞனின் கதை நபி யூசுப் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கதை. அச்சுறுத்தலுக்கு மிக வெற்றிகரமாக முகம் கொடுத்து அனைத்து சவால்களையும் முறியடித்த ஒரு இளைஞனின் கதை நபி யூசுப் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கதை. ஜாஹிலியத்துக்கு முன்னால் தனது ஒழுக்கத்தை, தனது பண்பாட்டை கட்டி பாதுகாத்த ஒரு தூய்மையான கற்பொழுக்கம் உள்ள இளைஞனின் கதை நபி யூசுப் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கதை. ஒரு சூறாவையே அல்லாஹ் இதற்காக ஓதியிருக்கிறான். முழு சூறாவும் ஒரு இளைஞன் எப்படி இறைச்சம் உள்ளவனாக, தக்குவா உள்ளவனாக, நல்லொழுக்கம் உள்ளவனாக, பண்பாடு உள்ளவனாக, நன்னடத்தை உள்ளவனாக, எத்தகைய ஜாஹிலிய சூழலிலும் தனது ஈமானை, தனது ஒழுக்கத்தை, தனது பண்பாட்டை இழக்காமல் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு இளைஞனாக இருக்க முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக நபி யூசுப் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த இளைஞருடைய உதாரணம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வீட்டிலே சகோதரர்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், குடும்பத்தை பிரிய வேண்டிய நிலை ஏற்படுகிறது, கிணத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள். தூக்கி எறியப்பட்ட போது அவர்களுக்கு வயது 12. பிறகு அடிமையாக விற்கப்படுகிறார்கள். பிறகு தான் வளர்ந்த மாளிகையிலே இருந்த அரசியினால் அவர்கள் வழிகெடுக்கப்படும் நிலை வருகிறது. அவர்களுடைய கற்புக்கு ஒரு சவால் விடுக்கப்படுகிறது, ஒழுக்கத்துக்கு சவால் விடுக்கப்படுகிறது, பிறகு அவருடைய கற்புக்கு கடன் கற்பிக்கப்படுகிறது, இறுதியாக சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். ஆனால் இந்த அனைத்து சவால்களுக்கும் யூசுப் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த இளைஞன் மிக வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறார். எனவேதான் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா யக்ரஉ சூரத யூசுப் மஹ்சூனன் இல்லா சர்ரல்லாஹு அன்ஹு. சூரா யூசுஃபை கவலையோடு இருக்கின்ற, கவலைகளை சுமந்திருக்கிற யார் ஓதினாலும் அல்லாஹ் அவருடைய கவலையை நீக்கி வைப்பான். நபி யூசுப் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைக்கு மேல் கவலைகளை சுமந்தவர்கள். சிறுபிராயம் முதல், இளமை பருவம் முதல் தொடர்ந்தேச்சியாக கவலைகளை சுமந்தவர்கள் நபி யூசுப் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்காக அல்லாஹ் ஒரு அல் குர்ஆன் அத்தியாயத்தை இறக்கி அருளியிருக்கிறான். இந்த சூராவை யார் ஓதுகிறாரோ, கவலையோடு இருக்கிற இவர் ஓதுகிறாரோ, அவருடைய கவலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி வைப்பான் என்று அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எல்லா வகையான சபரையும் கொண்டவர்களாக நபி யூசுப் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சோதனைகளுக்கு முன்னால் பொறுமையாக இருந்தார்கள், பாவங்கள் செய்யாமல் பொறுமையாக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடும் விஷயத்தில் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் எல்லா வகையான பொறுமையும் இந்த யூசுஃபிடம் இருக்கிறதா என்று பார்த்தான். எல்லா வகையான பொறுமைகளும் அந்த யூசுப் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் இருந்ததை பார்க்கிறோம். சோதனைகளுக்கு முன்னால் பொறுமை, பாவங்களுக்கு முன்னால் பொறுமை, அல்லாஹ்வுக்கு வழிபடும் விஷயத்தில் பொறுமை, தொடர்ந்தும் அவர்கள் பொறுமையாக இருந்து வெற்றி பெற்ற வரலாற்றை அல் குர்ஆன் சொல்கிறது. நபி சுலைமான் என்ற இளைஞரை பற்றி அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல் குர்ஆன் சொல்கிறது. மிக அற்புதமான இளைஞர். இன்று ஒருவர் ஒரு டிகிரியை முடித்து விட்டால், ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டை முடித்து விட்டால், ஒரு பிஹெச்டியை முடித்து விட்டால், அல்லது ஒரு மேற்படிப்பை முடித்து விட்டால், தன்னிடம் ஒரு ஆற்றல் ஒரு திறமை இருந்தால், தன்னை பெரிய அறிஞர் என்றும் மேதாவி என்றும் நினைக்கிறார். ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நடந்து கொள்கிறார். இன்டெலக்சுவல் எரகன்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு வகை தத்துவ கிழக்கு வித்துவ காய்ச்சல் அவரை பீடித்துவிடும். நபி சுலைமான் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமான ஆற்றல்களை பெற்றிருந்தார்கள். எந்த அளவுக்கு அவரிடம் அறிவும் ஆற்றலும் இருந்ததென்றால், பறவைகளுடைய பேச்சு அவர்களுக்கு விளங்கும், ஜிங்கல் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தார்கள், காற்று அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான தீர்வு சொல்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. உலகத்திலே எவருக்கும் கொடுக்காத ஆட்சியை அதிகாரத்தை அல்லாஹ் நபி சுலைமான் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எல்லா வகையான அறிவையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, நாங்கள் தாவூதுக்கும் சுலைமானுக்கும், தந்தைக்கும் மகனுக்கும் இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, திறமை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் சுலைமான் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இளைஞர் இந்த ஆற்றல்கள், இந்த திறமைகள், இந்த செல்வங்கள், இந்த ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் பெற்றிருந்த அந்த இளைஞர் என்ன சொன்னார்? குர்ஆன் சொல்கிறது, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், இவையெல்லாம் எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருளாகும், நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கெட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக ரப்புல் ஆலமீன் நான் அல்லாஹ் எனக்கு இவற்றை எல்லாம் தந்திருக்கிறான். இந்த அறிவு, இந்த ஆற்றல், இந்த திறமை, இந்த சக்தி, இந்த ஆட்சி, இந்த அதிகாரம், இந்த செல்வாக்கு, இந்த மதிப்பு, இந்த மரியாதை அனைத்தும் எனது ரப்பு என்னை படைத்தவன் எனக்கு சொல்ந்த அருள், நான் நன்றி உள்ளவனாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இவற்றையெல்லாம் எனது ரப்பு தந்திருக்கிறான் என்று நபி சுலைமான் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல் குர்ஆன் சொல்கிறது. துல்கர்னைன் என்ற ஒரு இளைஞனை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது. அவர் ஒரு பொறியியலாளராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியை அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனை வைத்து ஒரு பின்னாம் பெரிய மதிலை, ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை, ஒரு அநியாயக்கார சமுதாயத்திலிருந்து காப்பாற்றினார். அவர் கட்டிய அந்த மாபெரும் மதிலை பார்த்து, அந்த சுவரை பார்த்து மக்கள் எல்லோரும் அவருடைய அறிவை, ஆற்றலை, அவருடைய டெக்னாலஜியை, அவருடைய சயின்ஸ் நாலேஜை பாராட்டிய போது அவர் என்ன சொன்னார் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா வகான அம்ரு ரப்பி ஹக்கா, இது என்னுடைய ஆற்றல் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருளாகும், வாக்களிக்கப்பட்ட அந்த மறுமையினால் வந்துவிட்டால் உங்கள் கண்ணெதிரே காட்சி அளிக்கும் இந்த மாபெரும் மதில் சுவர் தூள் தூளாக போய்விடும், நிச்சயமாக அந்த மறுமையினால் வரும் என்று அந்த பொறியியலாளர், அந்த விஞ்ஞானி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த எமது இளைஞர்கள், எமது யுவதிகள் இந்த ஈமானிய பின்புலத்திலே வார்க்கப்படுகிறார்களா, வளர்க்கப்படுகிறார்களா, புடம் போடப்படுகிறார்களா, நெறிப்படுத்தப்படுகிறார்களா, உருவாக்கப்படுகிறார்களா? எங்கே சுலைமானிய, யூசுஃபிய, இப்ராஹிமிய முன்மாதிரிகள் பேர்களாகத்தான் அவை இருக்கின்றன. எத்தனை இப்ராஹிம்கள், எத்தனை யூசுஃபுகள், எத்தனை சுலைமான்கள், தாவூதுகள் எங்கும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அடையாள புருஷர்களை, இந்த வழிகாட்டிகளை பிரதித்துவப்படுத்துகிற, பிரதி பறிக்கின்ற எத்தனை பேரை இன்று நாம் பார்க்கிறோம் தவறுகளே? சிரித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சௌர்களே, மூசா என்ற ஒரு இளைஞனை பற்றி, வாலிபனை பற்றி அல்குர்ஆன் சொல்கிறது, நம்பிக்கை நாணயத்துக்கும் பலத்துக்கும் சக்திக்கும் பேர் போனவராக அவர் இருந்தார். இன்ன ஹைர மனித அல் கவியுல் அமீன். நபி மூசாவை ஷுஐப் அலி இஸ்லாம் அவருடைய மகள் வர்ணிக்கிறார், அவர் அல் கவி, அவர் பலசாலி, அவர் அல் அமீன், அவர் நம்பிக்கைக்குரியவர். எத்தனை பலசாலியான இளைஞர்களை, எத்தனை சக்திமிக்க இளைஞர்களை, எத்தனை நம்பிக்கையும் நாணயமுள்ள இளைஞர்களை நமது சமுதாயம் உருவாக்கியிருக்கிறது. நாம் உருவாக்கிற ஒவ்வொரு இளைஞனும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும். மூசா அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு அதை நமக்கு சொல்கிறது. நபி மூசாவோடு ஒரு இளைஞன் இருந்ததாக அல்குர்ஆன் சொல்கிறது. ஃபதா மூசா, ஃபதா மூசா, மூசா அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த ஒரு இளைஞன். நபி மூசா அலி இஸ்லாம் அவருடைய மிஷனிலே, அவருடைய தவா பணியிலே, அவருடைய இந்த பிரசாரத்திலே ஒரு பின்புலமாக, உறுதுணையாக இருந்த ஒரு இளைஞனை பற்றியும் அல்குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். இவை அனைத்துக்கும் மேலாக சூரா அல் கஹ்ஃப் என்ற அந்த சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குகைவாசிகள் என்ற ஒரு இளைஞர் கூட்டத்தை பற்றி சொல்கிறார். அவர்கள் இளைஞர்கள். நஹ்னு நக்ஸு அலைக நபஹும் பில் ஹக், இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸ்தினாஹும் ஹுதா. நபியே, உங்களுக்கு ஒரு சத்தியமான கதையை சொல்கிறோம். அவர்கள் ஃபித்யதுன், இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் ஒரு இளைஞர் கூட்டம். ஆமனூ பிரப்பிஹிம், தங்கள் ரப்பை அவர்கள் ஏற்று ஈமான் கொண்டார்கள். வஸ்தினாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாங்கள் மேலும் நேர்வழியை அதிகரித்தோம். உலகத்துக்கே ஒரு அற்புதமாக அவர்கள் மாறினார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு, அதற்காக வாழ்ந்து பல நூற்றாண்டு காலம் தூக்கத்தில் இருந்து கண்விழித்து இறுதி வரைக்கும் ஏகத்துவத்திலே வாழ்ந்து மரணித்து முழு உலகத்துக்கும் கியாமத்து வரைக்கும் ஒரு மிரக்கிளாக, ஒரு அற்புதமாக கருதப்படுகின்ற வாலிபர் கூட்டமாக அல் குர்ஆன் அந்த இளைஞர் கூட்டத்தை வர்ணிப்பதை பார்க்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த இளைஞனை சிந்தித்து பாருங்கள். இளமை பருவத்திலே சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று ஜாகிரிய கால மக்களினாலேயே அழைக்கப்பட்ட, பட்டம் சூட்டப்பட்ட ஒரு இளைஞராக இருந்தார். அவர்கள் வாழ்ந்த காலம் 100 வீத ஜாகிரிய காலம். எல்லோரும் மதுபானம் மருந்துவார்கள், எல்லோரும் மாதுவுக்கு பின்னால் செல்வார்கள். விபசாரம் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது, மதுபானம் மருந்துவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 100 வீத ஜாஹிலிய சூழலிலே எந்த சந்தர்ப்பத்திலும் நுபுவத்துக்கு முந்தைய வாழ்க்கையில் கூட மது அருந்தியதாக வரலாறு இல்லை. ஒரு பெண்ணுக்கு பின்னால் சுற்றியதாக வரலாறு இல்லை. ஒரு சுத்தமான, ஒரு கட்புடைய, கட்பொழுக்கமுள்ள ஒரு வாலிபனாக, ஒரு இளைஞனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தனை இத்தனை முன்மாதிரிகள், இத்தனை இத்தனை அடையாள புருஷர்கள், இத்தனை இத்தனை வழிகாட்டிகள், இத்தனை இத்தனை வரலாற்று புருஷர்களை வைத்துக் கொண்டு நமது இளைஞர்களின் யுவதிகளும் இன்று எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? பயங்கரமான சிந்தனா ரீதியான படையெடுப்புக்கு பலியாகி வருகிறார்கள் நமது இளைஞர்களின் யுவதிகளும். ஒரு பக்கம் செக்யூலரிஸ்ட் சிந்தனை, சமய சார்பற்ற சிந்தனை, மறுபக்கம் மெட்டீரியலிஸ்ட் சிந்தனை, தடவாத சிந்தனை, இன்னொரு பக்கம் லிபரலிஸ்ட் சிந்தனை, தாராண்மவாத சிந்தனை, எல்லா வகையான பிழையான வழிகட்ட சிந்தனைகளுக்கு பின்னால் அல்லுண்டு செல்கின்ற ஒரு சமூகமாக நமது இளைஞர் சமூகம் என்று இருப்பதை பார்க்கிறோம். நமது இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது, ஒரு நோபல் மிஷன் கிடையாது, உயர்ந்த லட்சியங்கள் இல்லை, புனிதமான குறிக்கோள்கள் இல்லை. சின்ன சின்ன ஆசைகளுக்கு பின்னால் அழிந்து செல்லும் ஒரு சமுதாயமாகத்தான் இன்றைய நமது இளைஞர் சமுதாயம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். டிவிக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம், இன்டர்நெட்டுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம், சோசியல் மீடியா என்று இப்போது வந்திருக்கின்ற அந்த பயங்கரமான நமது இளைஞர்கள் யுவதிகளை வழிகெடுக்கின்ற அந்த ஊடகத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம், சினிமாவுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம், நாடக தொடர்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம், விரசமான ஆபாசமான வெப் தளங்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம். இத்தகைய ஒரு நிலையில்தான் நமது இளைஞர்கள் யுவதிகள் என்று இருக்கிறார்கள். எங்கே இப்ராஹிமிய உதாரணம், எங்கே மூசாவுடைய உதாரணம், எங்கு யூசுஃபுடைய உதாரணம், எங்கு கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம், அவர்கள் உருவாக்கிய அந்த இளம் சஹாபாக்களுடைய முன்னுதாரணங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறதே சகோதரர்களே. நமது அடுத்த தலைமுறையுடைய நிலை என்னவாகும் என்பதை மிக தீவிரமாக நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது இளைஞர்களும் யுவதிகளும் கையிலே வைத்திருக்கிற செல்போனுக்கூடாகவும் ஐபோனுக்கூடாகவும் ஐபேடு கூடாகவும் டொங்குளுக்கூடாகவும் நேரடி இன்டர்நெட்டுக்கூடாகவும் ஆன்லைனுக்கூடாகவும் எவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், படிக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். படிக்கிறார்களா, பாடம் படிக்கிறார்களா, பண்பாட்டை படிக்கிறார்களா, பக்குவத்தை அடைகிறார்களா? அண்மைக்கால ஆய்வுகளின் முடிவின்படி வெப்தளங்களை வெப்சைட்டுகளை விசிட் பண்ணுவவர்களில் 60% ஆபாச நோக்கத்துடன் தான் செக்ஷுவல் போனோகிராபி தொடர்பான படங்களை, விரசமான ஆபாசமான படங்களை பார்க்கும் நோக்கத்துடன் தான் இந்த வெப்தளங்களை தரிசிக்கிறார்கள் என்று ஆய்வுகளின் முடிவுகள் சொல்கின்றன. 20 லட்சம், 2 பில்லியனுக்கு மேற்பட்ட ஆபாச வெப்தளங்கள் மாத்திரம் இந்த நெட்டுலகிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவுகள் என்ன? நமது இளைஞர்கள் காதலுக்கு பின்னால் செல்கிறார்கள், நம்ம யுவதிகள் காதலுக்கு பின்னால் செல்கிறார்கள், போதை வஸ்துக்கு அடிமையாகிறார்கள், குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நமது இளைஞர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை பாருங்கள், நமது இளைஞர்கள் மாத்திரமல்ல யுவதிகளுடைய ஆடை கலாச்சாரத்தை பாருங்கள். வெக்கம் கெட்ட, தரக்குறைவான, அநாகரிகமான, பண்பாடற்ற ஆடைகளை அணிந்து செல்கின்ற ஒரு அவலமான காட்சியை பார்க்கிறோம். பள்ளி வாசலுக்கு கூட அசிங்கமான வசனங்களை வார்த்தைகளை எழுதிய குட்டையான டி ஷர்ட்டுகளை அணிந்து வருகின்ற ஒரு துருப்பாக்கிய நிலை யாரும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அசிங்கங்களுக்கு பின்னால் அள்ளுண்டு செல்கின்ற ஒரு சமுதாயமாக நமது சமுதாயம் மாறி இருப்பதை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. பலர் சிந்திக்கலாம், அதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்கள் இதற்கு ஜவாப் சொல்ல வேண்டும், தாயிகள் ஜவாப் சொல்ல வேண்டும், சமூக தலைமைகள் ஜவாப் சொல்ல வேண்டும், உலமாக்கள் பதிவு சொல்ல வேண்டும், சமுதாயத்தில் இருக்கிற மூத்தவர்கள் அனைவரும் இதற்கு கண்டிப்பாக கட்டாயமாக இந்த உலகத்திலே பதிவு சொல்ல வேண்டும், மறுமையிலும் பதிவு சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களையும் உங்களது குடும்ப அங்கத்தவர்களையும் உங்களது பிள்ளைகளையும் குழந்தைகளையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம்? கற்களும் மனிதர்களும் விறகாக எரிகொள்ளியாக அமையக்கூடிய பயங்கரமான நெருப்பு அது. அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களது குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நரகத்துக்கு பொறுப்பாக ஈவிரக்கம் இல்லாத கடும் சுபாவம் கொண்ட மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடையார்களே, உங்களிலே ஒருவருடைய மகன் டிகிரி முடித்திருக்கிறார், போஸ்ட் கிராஜுவேட் செய்திருக்கிறார், பெரிய பதவி வகிக்கிறார், அவருக்கு வீடு கிடைத்திருக்கிறது, அவருக்கு வாகனமும் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் நாளை மறுமையில் நரகம் செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நரக நெருப்புதான் அவர் ஒதுங்கும் இடம் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு அது மகிழ்ச்சியை தருமா? உங்களது மகள் இருக்கிறார், படித்தவள், பட்டம் பெற்றவள், பரிசு பெற்றவள், பதவி பெற்றவள், ஒரு ஜீனியஸ், ஹைலி குவாலிஃபைட். ஆனால் அவளுடைய ஆடை அலங்காரத்தின் காரணமாக, நடையுடை பாவையின் காரணமாக நாளையில் மறுமையில் அவள் நரகம்தான் நுழைவாள், நரக நெருப்புதான் அவளை ஆற அரவணைக்கும் என்றிருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருமா என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எமது பிள்ளைகளுக்கு, நமது இளைஞர்களுக்கு, நமது யுவதிகளுக்கு எல்லா வகையான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிர அக்கறை காட்டுகிறோம், கருத்தனை காட்டுகிறோம். உணவு, அது சுவையான உணவு, பானங்கள், ருசியான பானங்கள், ஆடைகள், வகை வகையான ஆடைகள், தேவையான எல்லா வசதிகள், லேப்டாப், வேற என்ன வேண்டும், செல்போன், வேற என்ன வேண்டும், எல்லாம் எங்களால் வழங்கப்பட காத்திருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் வழங்கிவிட்டு எனது குழந்தைக்கு அறிவை கொடுத்தேன், எனது குழந்தைக்கு ஆடையை கொடுத்தேன், உணவை கொடுத்தேன், அறுசுவை உண்டிகளை கொடுத்தேன், எல்லாவற்றையும் கொடுத்தேன், அதற்கு மேல் என்னால் என்ன கொடுக்க முடியும் என்று ஒரு தந்தையால் தாயால் பெற்றோரால் சொல்ல முடியாது. எமது குழந்தைகளை, குறிப்பாக இளைஞர்களை, யுவதிகளை 24 மணி நேரமும் எமது கண்காணிப்பின் கீழ் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்டர் அப்சர்வேஷன், அனைவரும் எமது 100% கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் ராயத்தி, நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். மைக்குரிய சௌர்களே, அல்லாஹ்வுடைய நடியார்களே, எமது குழந்தைகள், எமது இளைஞர்கள், எமது வாலிபர்கள், எமது பிள்ளைகள், இவர்கள் இந்த உலகத்திலே எமக்கு கிடைத்திருக்கிற மிக பெரிய அருள். செல்வங்களில் எல்லாம் உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம். இதில் ரெண்டு கருத்துக்கு இடமில்லை. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, சொத்து செல்வங்களும் குழந்தைகளும் இந்த உலகத்திலே நீங்கள் பெற்றிருக்கிற ஜீனா, அலங்காரம். ஆனால் அதே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பார்த்து, அனைவரையும் பார்த்து எச்சரிக்கிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா, உங்களுக்கு சோதனை. நமது குழந்தைகள், நமது வீட்டில் இருக்கிற இளைஞர்கள், இந்த யுவதிகள் ஜீனாவாக அமையலாம், எமது கரங்களிலே தங்கியிருக்கிறது. ஃபித்னாவாக மாறலாம், அதுவும் எமது கையில் தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே நமது குழந்தைகள், நமது பிள்ளைகள் எமக்கு ஜீனாவாக இருக்க வேண்டும், மறுமையிலும் ஜீனாவாக இருக்க வேண்டும். எங்களை நரக்கில் கொண்டு போய் தள்ளுகின்றவர்களாக இருக்கப்படாது, மாற்றமாக எங்களை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற சுவனலோகத்து செல்வங்களாக இவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். எமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால் இதுதான், சேலஞ்ச் இதுதான். இப்போது இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான நமது இளைஞர்கள், யுவதிகள், சிறார்கள் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையை, ஓ லெவல் பரீட்சையை முடித்துவிட்டு முடித்த கையோடு இருக்கிறார்கள். நேற்று முந்தைய நாள் ஓ லெவல் பரீட்சை முடிந்துவிட்டது. வாழ்க்கையிலே முதல் தடவையாக, பிறந்ததற்கு பின்னால் முதல் தடவையாக, புத்தி வந்ததற்கு பின்னால் முதல் தடவையாக அவர்கள் வாழ்க்கையிலே ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். நீண்ட ஒரு ஓய்வு, பயங்கரமான ஒரு காலம் இது, பலர் உணர்ந்து கொள்வதில்லை. ஓலவன் முடிந்து அவர்கள் ஓய்வோடு ஒய்யாரமாக இருக்கிற காலம் இது, வேலை இது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வாலிபனுடைய வயதிலே முக்கியமான பருவம் 17 முதல் 21 வயது வரையுள்ள பருவம். 17 முதல் 27 வயது வரையுள்ள பருவம் இதுதான் ஓலவலை தொடர்ந்து உள்ள பருவம். ஏலவல் அந்த பருவம் மிக கவனமாக இருக்க வேண்டிய பருவம், பெற்றோரையும் பஞ்சையும் ஒத்த பருவம். இந்த பருவத்திலே அவர்கள் ஓய்வாக இருக்கிறார்கள், மிக கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டும், சரியான தருவியத்து வழங்கப்பட வேண்டும், சரியான பாதையில் இவர்கள் நடத்தப்பட வேண்டும். நடிகர்களையும் நடிகைகளையும், பாடகர்களையும் பாடகிகளையும், விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் அடையாள புருஷர்களாக, ரோல் மாடல்களாக எடுத்துக்கொண்ட ஒரு குட்டிச்சுவரான இளைஞர் யுவதி சமுதாயத்தை தான் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபி மூசாவையும், நபி ஐசாவையும், நபி யூசுஃபையும், நபி இப்ராஹிமையும், நமது சஹாபாக்களையும், நமது தாபியங்களையும், அத்துபாவ தாபியங்களையும், எமது முன்னோர்களையும், அறிஞர்களையும், மேதைகளையும், சிந்தனையாளர்களையும், சமூக சீர்திருத்தவாதிகளையும், உலக நலத்துக்காக உழைத்தவர்களையும் எத்தனை எத்தனை இளைஞர்கள் நமது ரோல் மாடல்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறோமா? அதற்கான போதனைகளை கொடுத்திருக்கிறோமா? அதற்கான வகுப்புகளை ஒழுங்கு செய்திருக்கிறோமா? மேத்தமெட்டிக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் 1000 செலவழித்து வகுப்புகளை ஒழுங்கு செய்து எமது குழந்தைகள் பரீட்சையில் திறமையாக சித்தி அடைய வேண்டும் என்பதற்காக எல்லா வகையான ஒழுங்குகளையும் இரவு பகலாக செய்கிற நாங்கள், மறுமையின் அந்த பயங்கரமான பரீட்சையில், அந்த மகத்தான பரீட்சையில் எமது குழந்தைகள் சித்தி பெற்று சுவனம் நுழைய வேண்டுமே என்ற நோக்கத்தோடு எத்தனை ஏற்பாடுகளை செய்கிறோம். எமது பிரியாரிட்டி லிஸ்டிலே, எமது முன்னுரிமை பட்டியலிலே இது எந்த இடத்தில் இருக்கிறது? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடியார்களே, சித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய பேரருளினால் இப்போது நமது இளைஞர்களை, யுவதிகளை வழிபடுத்துவதற்காக பல நிகழ்ச்சி திட்டங்கள் பலரால் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமிய இளைஞர் மாணவர் இயக்கங்கள், இஸ்லாமிய ஜமாத்துகள், தவாவுடைய பணியில் ஈடுபட்டிருக்கிற அமைப்புகள் உட்பட அகில இலங்கை ஜம்மிய துலமா கூட சமுதாயத்துடைய முதுகெலும்பாக, சமுதாயத்துடைய உயிர் நாடியாக, சமுதாயத்துடைய ஆன்மாவாக, சமுதாயத்துடைய எதிர்காலமாக, சமுதாயத்துடைய தலைவிதியை தீர்மானிப்பவர்களாக இருக்கின்ற இந்த இளைஞர்களை வழிபடுத்துவதற்காக எத்தனையோ நிகழ்ச்சி திட்டங்களை இந்த காலப்பிரிவிலே ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். எமது குழந்தைகளை, அண்டை அயலவர்களுடைய குழந்தைகளை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை, ஊரில் இருக்கிற குழந்தைகளை, இளைஞர்களை, யுவதிகளை இத்தகைய நிகழ்ச்சிகளிலே பங்கு ஏற்பதற்கு வழி செய்கிற பெரிய பொறுப்பு அறிஞர்களுக்கு இருக்கிறது, உளமாக்களுக்கு இருக்கிறது, தாய்களுக்கு இருக்கிறது, பள்ளிவாசல் ட்ரஸ்டீஸுக்கு இருக்கிறது, தனவந்தர்கள் பரோபகாரிகளுக்கு இருக்கிறது. இவற்றை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களே. யூசிக்கும் அல்லாஹ்வுக்கு அவுலாதிக்கும், அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வசிய செய்கிறான். யூசிக்கும் அல்லாஹ்வுக்கு அவுலாதிக்கும், அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலே உங்களுக்கு வசிய செய்கிறான் என்றால் குர்ஆன் சொல்கிறது. இந்த வசியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இளைஞர்களே, யுவதிகளே, பெற்றோர்களே, தந்தைமார்களே, தாய்மார்களே, சமூக தலைமைகளே, உலமாக்களே, தாய்களே, எமது எதிர்கால வளமான, மனித வளமான இந்த இளைஞர்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். எந்த சொத்தாலும், எந்த செல்வத்தாலும் அளவிட்டு பார்க்க முடியாத விலை மதிப்பற்ற இந்த மாபெரும் சொத்துடைய விஷயத்தில் அல்லாஹுவை நிச்சயமாக நானும் நீங்களும் பயந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இளைஞர்களை மிக உயர்ந்த இளைஞர்களாக, சிறந்த இளைஞர்களாக, முன்மாதிரியான இளைஞர்களாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இளைஞர்களை அன்றைய சஹாபா இளைஞர்களைப் போல, தாபியின் இளைஞர்களைப் போல, அத்பாவு தாபியின் இளைஞர்களைப் போல ஆக்கி அருள்வானாக. தக்குவாவும் ஒழுக்கமும் நேர்மையும் பண்பாடும் உள்ள இளைஞர்களாக, யுவதிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இளைஞர்களை ஆக்கி அருள் புரிவானாக. நமது இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்க செய்வானாக, அவளுக்கு தௌஃபீக் செய்வானாக, அவளுக்கு நல்ல அறிவை, ஆற்றலை, திறமையை கொடுப்பானாக. அனைத்துக்கும் மேலாக அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடிய உணர்வை நமது இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. எமது குழந்தைகளை, எமது பிள்ளைகளை, எமது சகோதரர்களை, சகோதரிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு கண் குளிர்ச்சியாக இந்த உலகத்திலே ஆக்கி அருள்வானாக. மறுமையிலும் எமக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் துஆக்களை ஏற்று கபூல் செய்வானாக. வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.